இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. நம்பிக்கை, அதுவும் தன்னம்பிக்கை, ஆற்றல் மிக்க மந்திர சொல். காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழவில்லை, நம்பிக்கையும் சேர்த்து சுவாசிப்பதால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இடுகை மனிதர்களுக்கு மூன்றாவது கையாக உதவுவது தன்னம்பிக்கை தான் என்கிறார் கவிஞர் மேத்தா. தன்னம்பிக்கை பெறுவதற்கு குறிக்கோளை வரையறுத்துக் கொள்ள வேண்டும், பலவீனங்களை பட்டியலிட வேண்டும், பயத்தை போக்க வேண்டும். பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்திலும் முறிந்து விடும் என்று பயத்தில் அமர்வதில்லை. ஏனென்றால் அது நம்புவது கிளை அல்ல, தன் சிறகுகளை என்கிறது என் சிந்தனை. எனக்கு யார் கை கொடுப்பார் என்று ஏங்காமல் நானே எனக்கு நம்பிக்கை ஆகிறேன் என்று புறப்படுங்கள். பறவையை போல உங்களுக்கும் நம்பிக்கை சிறகுகள் முளைக்கட்டும். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் அறிவித்தல்கள். இன்று மாலை 6 மணிக்கு மே வீதியில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் வோ மெமோரியல் ஹாலில் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் அரையாண்டு பொதுக்கூட்டமும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் நடைபெற உள்ளது. நியூசிலாந்தில் அங்கத்துவம் பெற்ற அனைத்து தமிழ் மக்களும் நியூசிலாந்து பொதுக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் தொடங்கும் கருப்பு ஜூலை நினைவு கூறலுக்கு அனைத்து தமிழ் மக்களையும் பங்கேற்று நினைவு கூறலில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். இன்று மாலை மேரோட்டில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் வோ மெமோரியல் ஹாலில் அரையாண்டு பொதுக்கூட்டமும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் தவறாது அனைவரையும் கலந்து நிகழ்வை சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம்.
இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழர் நாட்டு பாடல்கள் பற்றிய ஒரு கட்டுரையை கேளுங்கள். தமிழர் நாட்டு பாடல்கள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகின்றன. குறைந்தது 100 புத்தகங்களின் அளவிலாவது தொகுக்கத்தக்க அளவிற்கு பாடல்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பல தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் வானமாமலை, ஜெகநாதன், இலங்கை ராமலிங்கம் ஆகியோரின் தொகுப்புகளில் பல அருமையான பாடல்கள் காணப்படுகின்றன. நாட்டு பாடல்களில் இலக்கியத்தின் சகல கூறுகளும் உள்ளன. அவை பழங்கால இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததை மறுக்க முடியாது. இந்த கட்டுரையில் சில நாட்டு பாடல்களை ஆராய்வோம். அழும் குழந்தைக்கு ஆறுதல் சொல்லும் தாயின் பாட்டு. ஆறாரோ ஆறாரோ கண்ணே நீ ஆறாரோ ஆறாரோ, ஆறடித்தார் நீ அழுதாய் கண்ணே உன்னை அடித்தவரை சொல்லி அழு. மாமி அடித்தாலோ உன்னை மல்லிகை பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ உன்னை மாலையிடம் கையாலே, அக்கா அடித்தாலோ உன்னை அலறிப்பூ செண்டாலே, அடித்தாரை சொல்லி அழு அவர்களுக்கு ஆக்கினைகள் செய்திடுவேன், தொட்டாரை சொல்லி அழு அவர்களுக்கு தோல் விலங்கு போட்டிடுவேன், யாரும் அடிக்கவில்லை என்னை ஐவிரலும் தீண்டவில்லை, பசிக்கல்லோ நான் அழுதேன் பாசமுள்ள தாயாரே. தாயார் சொல்லுகின்றார், உன்னை யார் அடித்தார் நீ ஏன் அழுகிறாய் என்று. அப்போது குழந்தை சொல்வதாக கவிதை எழுதப்பட்டிருக்கின்றது. யாரும் அடிக்கவில்லை என்னை ஒருவரும் தீண்டவில்லை, பசிக்கல்லோ நான் அழுதேன் என்றன் பாசமுள்ள தாயாரே. கவிதையில் உள்ள கவிதை நயத்தை மறுக்க முடியுமா? அடுத்ததாக ஒரு வேடிக்கையான ஒரு ஆனால் ஒரு வேதனையான ஒரு பாட்டு. ஒரு இளம்பெண் ஒரு வயதான மாப்பிள்ளையை மனம் முடிக்க போகிறாள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அந்நாளில் தமிழ்நாட்டில் பல நடந்தன. வறுமையால் இளம் பெண்கள் வயதான மாப்பிள்ளையை மனம் முடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போது அவள் தோழி அவளுக்கு சொல்வது, சின்ன சின்ன மாடு கட்டி சிவலை மாடு 2 கட்டி வண்டி மூட்ட பாரமேத்தி வாராண்டி உன் புருஷன், கச்சார் அடித்த பின்பு காட்டில் மரம் நின்றது போல் உச்சியில் 4 மயிர் ஓரமெல்லாம் தான் வழுக்கை, கண்ணும் ஒரு பொட்டை காதும் செவிடாகும், குறுத்தெடுத்த வாளை போல் அவர் கூனி வளைந்திருப்பார், 32 3 பல்லுதான் மீதி, காக கருப்பு நிறம் ஒரு காலும் அல்லவோ முடவர்க்கு. இப்படி ஒரு இளம் பெண் மிகவும் வயது புரிந்தவளை கல்யாணம் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதை இந்த பாட்டு மிகவும் அருமையாக சித்தரிக்கின்றது. அடுத்ததாக ஒரு பணக்காரன் ஏழையாகும் போது நடப்பதை இந்த பாட்டு கூறுகின்றது. சீரிட்டு காய்ச்சிய பால் தித்திப்பா இல்லை என்று மேனிநல பாராட்டி வந்த மேலோர்கள் தான் ஒடுங்கி வெப்ப சுடு கூழ் அருந்தி மேல் மீசை தாடிகளில் அப்பி என்ன சொல்வேன் அலங்கோலம். இந்த கதை ஒரு பணக்காரன் ஏழையாகும் போது நடக்கும் அவல நிலையை எடுத்து கூறுகின்றது. அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். சீனியிட்டு காய்ச்சிய பால் தித்திப்பா இல்லை என்று மேனிநலம் பாராட்டி வந்த மேலோர்கள் தான் ஒடுங்கி வெப்ப சுடு கூழ் அருந்தி மேல் மீசை தாடிகளில் அப்பி என்ன சொல்வேன் அலங்கோலம். ஆமாம், அந்த நாளில் அப்போது பணக்காரர்களுக்கு கூழ் குடித்து பழக்கம் இல்லை. ஆனால் திடீரென்று வறுமையால் கூழ் குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது இப்படிப்பட்ட பரிதாபம் ஏற்படுகின்றது. அடுத்ததாக கொன்றை வேந்தனிலிருந்து சில அருமையான பொன்மொழிகள். பயச்சென்றால் பயம் தாங்கும், ஒருவன் தகுந்த வழியில் நடந்தால் அவனை உலகத்தார் மேலாக கருதுவர். பாலோடு ஆயினும் காலம் அறிந்துண், பாலோடு கூடிய சிறந்த உணவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் உண்ண வேண்டும், அடிக்கடி உண்ணக்கூடாது. புவனகம் என்பது தான் உலர்ந்து உண்டல். உணவு என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒருவன் தான் வருந்தி உழைத்து உண்பதாகும், மற்றவர்களின் தரவிலிருந்து உண்ணக்கூடாது. மாறி அல்லது காரியமில்லை, மழை பெய்யாவிட்டால் உலகில் ஒரு செயலும் நடக்காது. மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை, மின்னல் பின்னே மழை வரவதை போவதை காட்டுகிறது போல் ஒருவன் கொள்ளும் ஊக்கம் அவனுக்கு பின்னே நன்மை விளையும் என்பதை காட்டுகின்றது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், ஒருவன் வாழ்வன் ஒரு கட்டத்தில் யாருக்கும் தீமை செய்தால் பின்பாகத்தில் அத்தீமை அவனுக்கு உண்டாகும். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு உங்களுடன் வணக்கம் சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் அறிவித்தல்கள். இன்று மாலை 6 மணிக்கு மே வீதியில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் ஓ மெமோரியல் ஹாலில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அரையாண்டு பொதுக்கூட்டமும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் நடைபெற உள்ளது. நியூசிலாந்தில் அங்கத்துவம் பெற்ற அனைத்து தமிழ் மக்களும் நியூசிலாந்து பொதுக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 7 மணியளவில் தொடங்கும் கருப்பு ஜூலை நினைவு கூறலுக்கு அனைத்து தமிழ் மக்களையும் பங்கேற்று நினைவு கூறலில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். இன்று மாலை மேரோட்டில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் ஓ மெமோரியல் ஹாலில் அரையாண்டு பொதுக்கூட்டமும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் தவறாது அனைவரையும் கலந்து நிகழ்வை சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம்.
எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி தரிதனிதரபனிதரபவமம ககபம் எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நானும் அவளது தமிழோசை, தமிழோ ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். பஞ்சமம் பேசும் பார்வையிரண்டும் பஞ்சமம் பேசும் பார்வையிரண்டும் பஞ்சனை போடு எனக்காக தெய்வதம் என்னும் திருமகள் மேனி கைகளை அணைக்கும் இனிதாக இனிதாக எனக்கொரு தாதலி இருக்கின்றாள் அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள் எனக்கொரு காதலி இருக்கின்றாள் அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள் தேன் சுவைக்கின்றும் ஏந்திய
சங்கத்தின் அறிவித்தல்கள். இன்று மாலை 6 மணிக்கு மே வீதியில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் ஓ மெமோரியல் ஹாலில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அரையாண்டு பொதுக்கூட்டமும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் நடைபெற உள்ளது. நியூசிலாந்தில் அங்கத்துவம் பெற்ற அனைத்து தமிழ் மக்களும் நியூசிலாந்து பொதுக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் தொடங்கும் கருப்பு ஜூலை நினைவு கூறலுக்கு அனைத்து தமிழ் மக்களையும் பங்கேற்று நினைவு கூறலில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். இன்று மாலை மேரோட்டில் அமைந்துள்ள மவுண்ட் ரோஸ்கில் ஓ மெமோரியல் ஹாலில் அரையாண்டு பொதுக்கூட்டமும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கருப்பு ஜூலை நினைவு கூறலும் தவறாது அனைவரையும் கலந்து நிகழ்வை சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் சுகி பாலச்சந்திரன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் திரைப்படங்களுக்கு பாடல்கள் ஏராளமாக புனைந்ததன் மூலம் இன்றும் நிலைத்த புகழ் பெற்றவராய் விளங்குகின்றார். பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் நல்ல கருத்துக்கள் பலவற்றை உள்ளடக்கி பாடல்கள் படைத்துள்ளார். அவர் எழுதியுள்ள பாடல்கள் பலவும் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் வல்லமை பெற்றது. ஒரு கவிஞன் தன் கவிதையை சிறப்படைய செய்ய எண்ணினால் சொற்களை இடமறிந்து கையாளும் திறம் மிக்கவனாக இருத்தல் வேண்டும். கவிஞர் அவர்கள் சொற்களை இடமறிந்து பொருளோடு பயன்படுத்துவதில் திறமை மிக்கவராய் திகழ்கின்றார். கவிஞர் நல்ல சொல்லாட்சியோடு தகுந்த வடிவில் கற்பனை மிளிர்ந்திட பிறந்தமையால் இன்றும் அவர் படைப்புகள் புகழோங்கி நிற்கின்றன. சங்ககாலம் முதல் கொண்டு அனைத்து இலக்கியங்களிலும் காதல் வரிகள் இல்லாமல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காதல் இல்லாத இலக்கிய பக்கங்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு காதலை அழகுபட கையாண்டிருக்கின்றனர். உலக புதுமறை என்று சிறப்பித்து கூறப்படும் வள்ளுவம் கூட தன்னுள் மூன்றில் ஒரு பங்கு இடத்தை காதலுக்கு என்று ஒதுக்கி வைத்து புகழ் சேர்க்கிறது. காதல் என்னும் மாளிகைக்கான கதவுகளின் திறவுகோல்தான் கண்கள் என்கிறார் கவிஞர். கண்கள் பேசுவதாகவும் அப்படி பேசுவதை மொழியாகவும் கண்களின் அசைவை சிரிப்பாகவும் வர்ணித்தவர் கவிஞர். நிலவென்ன பேசும் குயிலென்ன பாடும் மலரென்ன சொல்லும் மனதிலே கதை பேசுமோ இன்பக் கவி பாடுமோ இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. இப்பெருமை மிகு காதலின் துவக்கத்திற்கு கொடியசைத்து வரவேற்றிதழ் அளிக்கும் கண்கள் எந்த அளவு பெருமை கொண்டதாய் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார் கவிஞர். தலைவன் தலைவியின் காதலை மட்டுமே அடிப்படையாக கொண்டது இந்த பாடல். இலக்கிய பறவையொன்றும் இடம்பெற்று இப்பாடலை இது ஒரு காதல் இலக்கியமே என்பதை உறுதியாக்கி விடுகிறார் கவிஞர். இன்றைய பாடல் நிலவென்ன பேசும் குயிலென்ன பாடும் மலரென்ன சொல்லும் மனதிலே உங்களுக்காக ஒளி அலைகள்.
இது உலகம் என் கையில்.
நானும் கூட
பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான். ஆனால்
நிலவென்ன பேசும் குயிலென்ன பாடும் மலரென்ன சொல்லும் மனதிலே கதை பேசுமா இன்ப கவி பாடுமா இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. நிலவென்ன பேசும் குயிலென்ன பாடும் மலரென்ன சொல்லும் பேசுமா இன்ப கவி பாடுமா இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே.
சொல்லி தந்தேன்.
பருவங்கள் ஒன்றாகி மகிழும் நிலையில்
நீல பட்டாடை போல் தோன்றுபானோடு
உலகில் நிலவென்ன பேசும்
உயிரென்ன பாடும்
மலரென்ன சொல்லும் மனதிலே
கதை பேசுமா இன்ப கதை பாடுமா
இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே
நிலவென்ன
பேச்சாளர் திரு சுகி சிவத்தின் இன்றைய சிறு உரையோடு இறுதி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
வாரியார் சுவாமி ஆறு நாள் கந்த சஷ்டிக்கு உபவாசம் இருப்பார், ஒன்னும் சாப்பிட மாட்டார், ஆறு நாள் பட்டினி இருப்பார். சஷ்டி முடிஞ்சு மறுநாள் காலம்பரை பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவார். ஒரு ஊர்ல அப்படி தங்கி ஆறு நாள் விரதம் இருந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு அவர் சாப்பிடணும், ஆனா ரயிலுக்கு நேரம் ஆயிடுத்து, எங்கேயோ போகணும். உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் சொல்லி அப்ப ஆப்பிளை தோல் சீவி பேக் பண்ணி வச்சுட்டு ரயில்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த புத்திசாலி என்ன பண்ணிருக்கான், தோலா சீவி ஒரு பொட்டலம் கட்டி அவர்கிட்ட கையில கொடுத்துட்டான். ஆறு நாள் விரதம் இருந்துட்டு ஏழாம் நாள் காலம்பரை ரயில்ல பிரயாணம் பண்ணி சரி சாப்பிடலாமேன்னு திறந்தா ஆப்பிள் தோல் சீவி வைனார் பாருங்க, தோலா சீவி வச்சிருக்கா. இந்த நிலையில ஒரு மனுஷனுக்கு என்ன ஆத்திரம் வரும், பசி. நம்ம ஆறு நாள் விரதம் இருந்திருக்கிறோம், இப்ப சாப்பிடறதுக்கு நமக்கு சாகாரத்தை எடுத்து வைக்க வேண்டியவன் தோல் வச்சிருக்கான், அவன் தோலை உரிச்சுள்ளாமான்னு தோணும், அவன் தோலை உரிச்சுள்ளாமான்னு தோணும். வாரியார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன அப்பா இந்த ஒரு நாள்லயே இவன் எந்த என்னை இந்த பாடுபடுத்துறானே, அந்த முதலாளி கிட்ட இவன் வேலை பார்க்கறானே, அந்த முதலாளி என்ன பாடுபடுவான், இவனை வேலைக்கு வச்சிருக்கிறாரு அவர் என்ன பாடுபடுவார், இந்த ஒரு நாள்லயே அவன் என்ன உண்டு இல்லையா ஆக்கிட்டாரு, இந்த ஒரு காரியத்திலேயே இப்படி பண்ணிட்டாரு, இவன் எந்தெந்த காரியத்துல என்னென்ன பண்ணுவானோ அந்த முதலாளி இவனால என்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையே அப்படின்னா. இப்ப கோபம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி. செங்காலிபுரம் அந்தராம தீட்சிதர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார், அந்த வீட்டுக்கு இரவு நேரம் போயிருக்கிறார்கள், அதாவது வந்து இறங்குகிறார். வந்து இறங்குகிற போது அவருக்கு அந்த வீட்டுல சாப்பிடுகிறீர்களான்னு கேட்கல, பாலாவும் சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, எதுவுமே செய்யல. எங்கேயோ பயணம் பண்ணி வந்த இடத்துல அவருக்கு ஆகாரம் கொடுக்கல, பால் சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, பழமான சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, ஒண்ணுமே செய்யல. இப்ப நார்மலா ஒரு உபன்யாசகருக்கு கோபம் வரணும், நம்ம போய் இறங்கியிருக்கோம் நம்மள ஒண்ணுமே கேட்கவே இல்லையேன்னு, ஒரு இம்மி கூட அந்த முகத்தை காட்டல. மறுநாள் கதை சொல்ற, அப்ப திருச்சந்திரர் பேசும்போது சொல்றார், நேற்று ராத்திரி பத்து மணிக்கு மேலே அந்த ஆத்துல போய் இறங்கின போது அந்த ஆத்து மாமி மகாலட்சுமி மாதிரி வரவேற்று அந்த பாதாம் பால் கொடுத்து ஆப்பிள் நறுக்கி கையில கொடுத்து வகை என்ன இட்லி என்ன பட்சணம் என்ன அது என்ன இது என்ன அப்படிலாம் உபசாரம் பண்ணினா பாருங்கோ என் மனசு அப்படி குளிர்ந்து போயிடுச்சு. அந்த மாமி டப்புன்னு எழுந்து புறப்பட்டார், ஏன் இன்னைக்கான நாம அதை பண்ணணும், நேத்திக்கு நாம பண்ணலே அப்படிங்கறத அந்த மனுஷன் நம்ம கிட்ட கோபமா ஒரு வார்த்தை கூட சொல்லல, எவ்வளவு தமாஷா எடுத்துட்டு இவர் பேசுறார் அப்படின்னு அந்த பாதி கதையில எழுந்திருச்சு. அந்த மாமி வீட்டுக்கு போயிட்டா, போய் பாக்குறச்சே எல்லாம் ரெடியா இருக்கு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.